புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள், உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய இயக்கம் எதிலிருந்து பார்க்க போகிறோம்னா, கிளாபத் இயக்கம் முடிச்சிட்டோம். கிளாபத் இயக்கத்துக்கு அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? காந்தியடிகள். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செய்யப்பட்ட இடம் அலகாபாத். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் மூலம் என்னென்ன, கவர்மெண்ட் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும்னு சொல்லி முடிவு செய்கிற மாநாடு அலகாபாத் மாநாடு. அலகாபாத் எங்கே இருக்குன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. 1920 செப்டம்பர் மாதம் காங்கிரஸ் சிறப்பு அமர்வு மாநாடு எங்கே நடக்குதுன்னா, கல்கத்தா. 1920 செப்டம்பர் மாதம் காங்கிரஸோட சிறப்பு அமர்வு மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. அந்த கல்கத்தாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது 1920 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் நாக்பூர். அந்த நாக்பூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் சேலம் சி. விஜயராகவாச்சாரி. அப்போ 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி. விஜயராகவாச்சாரியான் தலைமையில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு நாக்பூர் மாநாடு. இப்போ மொத்தம் 3 மாநாடு இம்பார்ட்டன்ட். அலகாபாத் மாநாட்டில் முடிவு செய்கிறாங்க ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தை கவர்மெண்ட் ஒப்புதலுடன் நடத்தணும்னு சொல்லி 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தா மாநாட்டில் முடிவு செய்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு நாக்பூர் மாநாடு. அப்போ தலைவர் யார்? சி. விஜயராகவாச்சாரியார். இப்போ ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகள் இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகளில் புறக்கணித்தல் என்னென்ன, பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவைகள், அந்நிய பொருட்களையும் புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைக்குவது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு புறக்கணித்தல். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, மாற்றாக தேசிய பள்ளிகள் பஞ்சாயத்துகள் ஆகியன அமைக்கப்பட்டு சுதேசி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்டில். அப்போ அந்நிய பொருட்களைனா ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான், அதுக்கு அந்த அந்நிய பொருட்கள் அதாவது ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக நம்ம சுதேசி பொருட்கள், சுதேசினா நான் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்களை பயன்படுத்தணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, வரிகொடா இயக்கம், வரிகொடா இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல இயக்கங்களை பின்னர் இந்த போராட்டத்தில் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. வரிகொடா இயக்கம்னா வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது தான் வரிகொடா இயக்கம். அப்போ ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகள் என்ன, ஃபஸ்ட்டு புறக்கணித்தல், ரெண்டாவது ஆங்கில பொருட்களை புறக்கணித்தல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அந்த ஆங்கில பொருட்களை புறக்கணித்தலுக்கு பதிலாக சொந்த நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்களை பயன்படுத்த, மூணாவது பாயிண்ட்டு வரிகொடா இயக்கம், வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது வரிகொடா இயக்கம். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அப்போ ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு நாக்பூர் மாநாடு. யாருடைய தலைமையில், சி. விஜயராகவாச்சாரியார் தலைமையில். இப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்னா, சி. ராஜகோபாலாச்சாரியார் ஈவேரா. ஈவேரா தந்தை பெரியார் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்றவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாராரு, சி. ராஜகோபாலாச்சாரியார் ஈவேரா தந்தை பெரியார். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ரெண்டு வன்முறை கிளர்ச்சிகள் நடக்குது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ரெண்டு வன்முறை கிளர்ச்சிகள் நடைபெற்றன. ஒன்று மலபார், இன்னொன்று ஆந்திரா. தொலையாமை இயக்க காலத்தில் இரண்டே வன்முறை கிளர்ச்சிகள் நடந்தன. ஒன்று மலபார், இன்னொன்று என்ன ஆந்திரா. இப்போ முத்தலையாமை இயக்க காலத்தில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்த இடம் ராம்பா பகுதி. ஆந்திராவில் ராம்பா பகுதி மக்கள் யாருடைய தலைமையில் கிளர்ச்சி செய்கிறாங்க? அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்த இடம் ஆந்திரா ராம்பா பகுதி. இன்னொன்று என்னன்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு, முஸ்லீம் விவசாயிகள் ஆயுதமேந்தி உயர் வகுப்பு நில பிரபுக்கள் மற்றும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த இடம் மலபார். கேரளா மலபாரில் யாரு ஜமீன்தாரர்களுக்கு எதிராக வரி கட்டமன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. ரெண்டாவது போராட்டம் ஃபஸ்ட்டு ஆந்திரா, ரெண்டாவது மலபார். அடுத்தது வரிகொடா இயக்கம். வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் யார்னா காந்தியடிகள். வரிகொடா இயக்கம், அதாவது நான் வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது. அப்போ வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் காந்தியடிகள். இப்போ வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்த இடம் பர்தோலி. பர்தோலியில் எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 1922 பிப்ரவரி மாதம். 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் காந்தியடிகள். நான் சொல்கிறாங்க, இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறைய பேரை கைது செஞ்சிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறைய பேரை கைது செஞ்சுருக்காங்க. யார் யாருன்னா, தமிழ்நாட்டில் பெரியார், ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, இது எல்லாரையுமே கைது செஞ்சுருக்காங்க. அந்த கைது செஞ்சவங்களை எல்லாரையும் என்ன பண்ணணும், அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்தாவிட்டால் பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரங்கள் உட்பட சட்ட மறுப்பு இயக்கத்தையும் தொடங்கப் போவதாக பிப்ரவரி 1922 அறிவித்தவர் காந்தியடிகள். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் யாரை கைது செஞ்சுருக்கோங்களோ அவங்கள எத்தனை நாட்களுக்குள்ளே, 7 நாட்களுக்குள்ளே விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்யலைன்னா நான் என்ன இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வரிகொடா இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அறிவித்தவர் யார், பிப்ரவரி 1922 பர்தோலியில் அறிவித்தவர் காந்தியடிகள். அப்போ வரிகொடா இயக்கம் ஆரம்பிச்சிட்டார் யார், காந்தி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, பர்தோலியில் ஆரம்பித்தார். அதே போல் வரிகொடா இயக்கம் எங்கே நடந்ததுன்னா தஞ்சாவூர்லேயும் வரிகொடா இயக்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வரிகொடா இயக்கம் எங்கே நடந்தது, தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. அப்போ காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுவதாக அறிவித்த போராட்டம் சௌரி சௌரா சம்பவம். இப்போ ஒத்துழையாமை இயக்கம்னாவே 1920 to 1922. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 1922. இப்போ சௌரி சௌரா சம்பவம், இப்போ அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை இடையிலேயே கைவிட காரணம் என்னன்னா சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டே 1922 பிப்ரவரி 5. 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம். இந்த சௌரி சௌரா சம்பவம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ சௌரி சௌரா சம்பவம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேசம் மாநிலம். இந்த அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம் சௌரி சௌரா. இந்த சௌரி சௌராங்கிற இடத்துல என்ன பிரச்சனைனா, மதுக்கடை மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ மதுக்கடை மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து சௌரி சௌராங்கிற இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. எப்போ நடக்குதுன்னா இந்த போராட்டம் 1922 பிப்ரவரி 5. 3000 நபர்களுடன் நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டால் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் காவல் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதோடு காவல் நிலையத்தை எரித்ததில் 22 போலீஸார் உயிரிழந்தனர். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு மதுக்கடை மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவது கண்டித்து 3000 பேரோட ஒரு பேரணியாக போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்க. எப்போனா 1922 பிப்ரவரி 5 பேரணியாக போகிறவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த போராட்டக்காரர்கள் மீறி ஃபஸ்ட்டு யார், போலீஸ்காரவங்க, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தினத்தால் கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க, காவல் நிலையத்தை எரிச்சிடுறாங்க. அந்த போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்தை எரித்ததில் எத்தனை போலீஸார் இறந்துட்டாங்க, காவல் அதிகாரிகள் 22 கேட்பாங்க. இதுதான் சௌரி சௌரா சம்பவம். அப்போ சௌரி சௌரா சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர், 22 பேர். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி இடையிலேயே நிறுத்த காரணம் சௌரி சௌரா சம்பவம். இதுதான் சௌரி சௌரா சம்பவம். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன, அடுத்தது சௌரி சௌரா சம்பவம் பார்த்துட்டோம். அப்போ சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எப்போ, 1922 பிப்ரவரி 5. அடுத்து என்ன பண்ணுறோம்னா சுயராஜ்ய கட்சி 1920-22 ஒத்துழையாமை இயக்கம். அப்போ சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 5. அடுத்தது சுயராஜ்ய கட்சி, சுயராஜ்ய கட்சி 1923-1925 வரை. இப்போ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு காங்கிரஸ் கயா மாநாட்டில் 2 பிரிவாக பிரிந்தது. 1922 டிசம்பர் மாதம் இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் கயா. கயா எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது. 1922 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் கயா மாநாடு. அந்த கயா மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி 2 பிரியுது. இப்போ சூரத் பிளவுனா தீவிரவாதிகள் மிதவாதிகள் பிரிகிறாங்களோ அதே போல் இந்த கயா மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி 2 பிரியுது. ஒன்று மாற்றத்தை விரும்புவோர், இன்னொன்று மாற்றத்தை விரும்பாதோர். எத்தனை குழுவாக பிரியுது, 2 குழுவாக பிரியுது. இந்த காங்கிரஸ் கட்சி 2 பிளவாக பிரியுது. ஒன்று மாற்றத்தை விரும்புவோர், இன்னொன்று மாற்றத்தை விரும்பாதவோர். மாற்றத்தை விரும்புவோர் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றங்களுக்குள் நுழைய விரும்பியவர்கள். அப்போ என்ன பண்ணும், ஆங்கிலேயருக்கு எதிராக தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றங்களுக்கு போய் ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம விடுதலை வாங்கணுங்கிறது மாற்றத்தை விரும்புவோர் குழு. மாற்றத்தை விரும்பாதோர் குழு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சட்டப்பேரவைக்கு போல, நான் காந்தியடிகளோட வழியை பின்பற்றி போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறது இன்னொரு குழு. அது மாற்றத்தை விரும்பாதோர் குழு. இப்போ மாற்றத்தை விரும்புவோர் குழு என்ன சொல்லுது, தேர்தலை போட்டிட்டு சட்டமன்றத்துக்கு போகணும். மாற்றத்தை விரும்பாதோர் குழு, எனக்கு சட்டமன்றம் வேணாம், நான் காந்தியோட வழியே பின்பற்றி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது 2வது குழு, மாற்றத்தை விரும்பாதோர் குழு. அப்போ மாற்றத்தை விரும்புவோர் குழுவில் யார் இருக்காங்கன்னா சிஆர்தாஸ். சிஆர்தாஸ்னா யார், சித்தரஞ்சன் தாஸ், சிஆர்தாஸ், மோதிலால் நேரு. இப்போ மாற்றத்தை விரும்புவோர் குழுவில் சிஆர்தாஸும் மோதிலால் நேரு தலைமையில் மாற்றத்தை விரும்புவோர் குழு நடைபெறுது. மாற்றத்தை விரும்புவோர் குழுவில் சிஆர்தாஸ், மோதிலால் நேரு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, மாற்றத்தை விரும்புவோர் குழு. அப்போ மாற்றத்தை விரும்புவோர் குழுனா காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பியவர்கள். இந்த மாற்றத்தை விரும்புவோர் குழுவில் இணைந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாருன்னா எஸ் சத்யமூர்த்தி. மாற்றத்தை விரும்புவோர் குழுவில் இணைந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எஸ் சத்யமூர்த்தி. இப்போ மாற்றத்தை விரும்புவோருக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்குங்க, 3 பேர் இருக்காங்க, சியாதாஸ், மோதிலால் நேரு, எஸ் சத்யமூர்த்தி. எஸ் சத்யமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ மாற்றத்தை விரும்புவோர் குழு யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா 2 பேர் தலைமையில், ஒன்று சியாதாஸ், இன்னொன்று மோதிலால் நேரு தலைமையில் நடக்குது. இப்போ மாற்றத்தை விரும்பாதோர் குழுவில் யாராக இருக்காங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். மாற்றத்தை விரும்பாதோர் குழுவில் சர்தார் வல்லபாய் பட்டேல், சி ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், கஸ்தூரி ரங்கர், எம்ஏ ஹன்சாரி, இவங்க எல்லாருமே நான் மாற்றத்தை விரும்புவதோர் குழுவில் இடம்பெற்றவர்கள். அப்போ மாற்றத்தை விரும்புவதோர் குழுவில் இடம்பெற்றவர்கள் மொத்தம் 5 பேர். ஒன்று வல்லபாய் பட்டேல், சி ராஜகோபாலாச்சாரியார், 3வது ராஜேந்திர பிரசாத், கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி. இப்போ சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யார்னா சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. இப்போ சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யாரு? சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. சிஆர் தாஸோட விரிவாக்கம் என்ன? சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. அப்போ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்றவர்கள் எஸ் சத்யமூர்த்தி, எஸ் சீனிவாசன். இப்போ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் யாராரு? எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி. இப்போ சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. தமிழ்நாட்டின் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி. ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. இப்போ சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு, இப்போ சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு 1925. இப்போ சிஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது. சட்டப்பேரவையிலிருந்து சுயராஜ்ய கட்சி விலக்கி கொண்ட ஆண்டு 1926. அப்போ இரட்டை ஆட்சி மூலம் மாகாண அரசின் அதிகாரம் 2 வகை. இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்த எந்த திட்டம்? மாண்டேகே ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் 1919 படி இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்கிறாங்க இந்திய அரசு சட்டம். இப்போ அதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஒதுக்கப்பட்ட துறை, இன்னொன்றுனா மாற்றப்பட்ட துறை. ஒதுக்கப்பட்ட துறை என்னென்ன? நிதி, நீதித்துறை, பாதுகாப்பு, காவல்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம். மொத்தம் எத்தனை இருக்கு? 6. ஒன்று நிதி, நீதித்துறை, பாதுகாப்பு, காவல்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம். மாற்றப்பட்ட துறை என்னென்னா உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை வளங்கள், மீன்வளத்துறை. இப்போ மொத்தம் 7 இருக்குது. மாற்றப்பட்ட துறை, உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை வளங்கள், மீன்வளத்துறை. 1935 ஆண்டில் மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இரட்டையாட்சி முறை முடிவுக்கு வந்தது. அப்போ இரட்டையாட்சி முறை முடிவுக்கு வந்த ஆண்டு 1935. அதாவது இந்திய அரசு சட்டம் கொண்டு வருவாங்க 1935 படி, சரிங்களா. அடுத்தது சுயராஜ்ய கட்சி பார்த்தோம். அப்போ சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை? 1923 டு 1925. அடுத்து சைமன் குழு 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1925 சிஆர் தாஸ் இறந்துடுறாரு. அதனால் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சியிலேருந்து எப்போ விலகிக்குது? 1926 விலகிக்குது. 27 என்ன குழுனா சைமன் குழு. 27னா சைமன் குழு. 1927 நவம்பர் 8 சைமன் குழு. அதாவது 1919 ஆண்டு. 1919 என்ன திட்டம், என்ன சட்டம் கொண்டு வராங்க? மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டம். இப்போ மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தோட செயல்பாடுகளை, மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 அமைக்கப்பட்ட குழுவுக்கு பேர் என்னன்னா சைமன் குழு. யாருடைய தலைமையில் அந்த குழு நியமிக்கிறாங்கன்னா சர் ஜான் சைமன். மாண்டிக் ஜேம்ஸ் போர் சீர்திருத்தத்தை பற்றி ஆராய 1927 ஒரு குழு நியமிக்கிறாங்க. அந்த குழுக்கு ஹெட் யாருன்னா சர் ஜான் சைமன். அவருடைய பேர்லேயே சைமன் குழு. இப்போ அந்த சைமன் குழு கவர்மெண்ட் ஆங்கில அரசு அறிவித்தாண்டே 1927 நவம்பர் 8. அந்த சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 பேர். அப்போ சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? 7 பேர். அந்த 7 பேருமே யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஒருவர் கூட என்ன இந்தியர்கள் கிடையாது. இப்போ சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7 பேர். இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் அனைவரும் வெள்ளையர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றனர். இப்போ இந்தியர்களுக்கு ஆத்திரம், நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்குறதுக்கே நம்மளுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போராடுறாங்க. ஏன்னா 7 பேருமே யார்? ஆங்கிலேயர்கள் தான். ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது. அதனால் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சைமன் குழு 1927 எப்போ நடக்குது? நவம்பர் 8 கவர்மெண்ட் அறிவிக்கிறது. சைமன் குழுவை அரசு அறிவித்த ஆண்டு எப்போ? ஆங்கிலேய அரசு 1927 நவம்பர் 8. அடுத்த மாதமே டிசம்பர் மாதம் ஐஎன்சி மாநாடு நடக்குது. 1927 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. இப்போ 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. அந்த சென்னை மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போ சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எந்த மாநாடு? சென்னை மாநாடு. இந்த சைமன் குழுவை புறக்கணிக்க ஆதரவு தெரிவித்த அமைப்பு ஒன்று இந்து மகாசபை, இன்னொன்று முஸ்லீம் லீக். ரெண்டு பேருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு தராங்க. இந்த சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது, எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் போராட்டம் நடக்குது. இப்போ சைமன் குழு சென்னைக்கு எப்போ வருதுன்னா 1929 பிப்ரவரி 18. 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வருது. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டே 1929 பிப்ரவரி 18. இப்போ சைமன் குழுக்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடத்தியவர் யார்? எஸ் சத்யமூர்த்தி. 1929 பிப்ரவரி 18. அதே சைமன் குழுவுக்கு எதிராக லாகூரில் போராட்டம் நடத்தியவர் லாலா லஜபதி ராய். எப்பனா 1928 டிசம்பர் மாதத்தில். 1928 டிசம்பர் மாதத்தில் சைமன் குழுவுக்கு எதிராக லாலா லஜபதி ராய் போராட்டம் நடத்திய இடம் லாகூர். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா லாலா லஜபதி ராயை போராட்டத்தை கலைச்சிடுங்கன்னு சொல்லி காவல் அதிகாரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு லாலா லஜபதி ராய் கேட்கல. அதனால் என்ன பண்ணிடுறாங்க? அடிச்சிடுறாங்க. அடித்ததாலேயே இந்த சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் அதிகாரி என்ன பண்ணிடுறாங்க? அடிச்சிடுவாங்க லாலா லஜபதி ராய். அதனாலேயே இறந்துருவார். அடித்தவர் யாருன்னா சாண்டர்ஸ். அப்போ லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணம் யார்? சாண்டர்ஸ். அப்போ லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமான சாண்டர்ஸை நான் எப்படியாவது பழி வாங்குவேன்னு சொல்லி சாண்டர்ஸை கொலை செய்தவர் யார்? பகத்சிங். அதுமாரி ஏற்கனவே பார்ப்போம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உத்தம் சிங் யார் கொள்வார்? மைக்கேல் ஓட்டையரை கொள்வார். அதே போல் இங்கே லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணம் சாண்டர்ஸ். சாண்டர்ஸை கொன்னவர் யார்? பகத்சிங். ரொம்ப முக்கியம். சைமன் குழு எப்போ அறிவிக்கிறாங்க? 1927 நவம்பர் 8. சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 பேர். அந்த சைமன் குழுவை புறக்கணிக்க இந்திய தேசிய காங்கிரஸ் முடிவு செய்யப்பட்ட மாநாடு சென்னை. 1927 சென்னையில் ஐஎன்சி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்கணும்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. சென்னையில் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் யாருன்னா சத்யமூர்த்தி. எஸ் சத்யமூர்த்தி. எப்போனா 1929 பிப்ரவரி 18. அதே லாகூரில் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அப்போ தான் லாலா லஜபதி ராயை கொடுமையாக தாக்கிய காவல் அதிகாரி பேர் என்ன? சாண்டர்ஸ். இப்போ சாண்டர்ஸை கொலை செய்தவர் யார்? பகத்சிங். இதுதான் சைமன் குழு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா ஒத்துழையாமை இயக்கம் பார்த்துருக்கோம். ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 1922 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை இடையிலேயே நிறுத்த காரணம் சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922 பிப்ரவரி 5. அடுத்தது என்ன, 1923 சுயராஜ்ய கட்சி. 23 சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25 சியாதாஸ் இறக்குறாரு. 26 சுயராஜ்ய கட்சி விலகிக்குது. அடுத்ததுண்ணா 27 சைமன் குழு, அதாவது மாண்டேகி ஜேம்ஸ் போர்ஸ் சிறுத்த சட்டத்தை அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. யாருடைய தலைமையிலாம் சர் ஜான் சைமன் தலைமையில், அதனால தான் சைமன் குழுன்னு பேரே வந்தது அவருடைய பேர்லேயே. இப்போ சைமன் குழு அறிவித்த ஆண்டு 1927 நவம்பர் 8. இப்போ இந்த சைமன் குழு. அடுத்தது நேரு அறிக்கை. நேரு அறிக்கை 1928. அப்போ இங்கிலாந்தின் அயலுறவு செயலாளர் யாருன்னா பிர்கன் ஹெட் பிரபு. இங்கிலாந்தின் அயலுறவு செயலாளர் யாரு, பிர்கன் ஹெட் பிரபு. இந்த பிர்கன் ஹெட் பிரபு என்ன பண்ணுறாருனா இந்தியர்களுக்கு சவால் விடுக்கிறார். என்ன சவால்னா அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்க முடியுமா என்று கேட்டு இந்தியர்களுக்கு சவால் விடுத்தவர் பிர்கன் ஹெட் பிரபு. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிற மாரி உங்களால் அரசியல் அமைப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு இந்தியர்களுக்கு சவால் கொடுத்தவர் யார், பிர்கன் ஹெட் பிரபு. பிர்கன் ஹெட் பிரபு யார், இங்கிலாந்தின் அயலுறவு செயலாளர். அப்போ இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் கண்டிப்பாக நம்ம உருவாக்கி ஆகணும் குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928. 1928 டிசம்பர் மாதத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. அப்போ 1927 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. அந்த சென்னையில் தான் சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இங்கே 1928 டிசம்பர் மாதத்தில் ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. 1928 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா. அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவது தான் இந்தியர்களோட குறிக்கேளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு அரசியல் சாசனம், இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் அமைப்பு உருவாக்குறதுக்காக மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு நியமிக்கிறாங்க. யாருடைய தலைமையில் குழு நியமிக்கிறாங்க, மோதிலால் நேரு தலைமையில். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. அந்த கமிட்டியின் அறிக்கை நேரு அறிக்கை. அப்போ நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு தலைமையில் தான் இந்திய அரசியல் சாசனம் குழு உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க அந்த குழுவில். அப்போ நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு. நேரு அறிக்கை 1928. நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு. நேரு அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டவை என்னென்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி, இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுத்துறோம். 2வது பாயிண்ட் என்னென்னா மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதியுடன் தேர்தல் நடைபெறுவது. 3வது பாயிண்ட் என்னென்ன, சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, அதேபோல் இந்துக்களுக்கு அவர்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு வேணும். முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்தாங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம்படி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தது போல் இந்துக்களுக்கு, அதாவது சிறுபான்மையினராக இருக்காங்கள அவங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னா வடமேற்கு எல்லை மாகாணம்னு சொல்லிட்டாங்க. இடத்த மென்ஷன் பண்ணல, வடமேற்கு எல்லை மாகாணம். இப்போ வடமேற்கு எல்லை மாகாணம்னா என்ன, பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான், சிந்து இது வரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. 3வது 4வது பாயிண்ட்டு, பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட்டது. அப்போ மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் முகமது அலி ஜின்னா. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், மத்திய அதாவது தேர்தலில் தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, மீண்டும் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துட்டாங்க. நான் மத்திய சட்டப்பேரவைன்னு எங்களுக்கு என்ன வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி முகமது அலி ஜின்னா கொண்டு வரார். மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு மூன்றில் ஒரு பங்கு முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இப்போ மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வேணும், ஆனால் எத்தனை பங்கு வேணுமா, மூன்றில் ஒரு பங்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கூறியவர் முகமது அலி ஜின்னா. இந்த முகமது அலி ஜின்னாவை ஆதரித்தவர் யாரு, தேஷ் பகதூர் சாப்ரோ. இப்போ மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை பங்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா, மூன்றில் ஒரு பங்கு வேணும். இப்போ முகமது அலி ஜின்னாவை ஆதரித்தவர் தேஜ் பகதூர் சாப்ரோ. அப்போ முஸ்லீம்களுக்கு இந்த மாநாடு என்ன பண்ணுது, தோல்வியில் தான் முடியுது. அதனால் என்ன பண்ணுறாருனா 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் முகமது அலி ஜின்னா. அப்போ 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் முகமது அலி ஜின்னா. இந்த 14 அம்ச கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. அப்போ எனக்கு என்ன இடஒதுக்கீடு வேணாம், எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் யாரு, முகமது அலி ஜின்னா. 1928 நேரு அறிக்கை, நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு. முகமது அலி ஜின்னாவை ஆதரித்தவர் யாரு, தேஷ் பகதூர் சாப்ரோ. 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் முகமது அலி ஜின்னா.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.